சரி, நேற்று வந்து நம்ம எக்கனாமியோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி அண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமி பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை வந்து ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து சோஷியலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸு. ரஷ்யா, சைனா ரெண்டுமே சோஷியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ். மிக்சட் எக்கனாமிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா. சரியா? சரி, அது எக்கனாமியில் இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது. ஓப்பன் எக்கனாமி, க்ளோஸ்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் எக்கனாமிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரிக்குமே, அதாவது அந்த நாட்டில் எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே மற்ற கண்ட்ரிஸுமே இன்வால்வ் பண்ணுறது, நம்ம மற்ற கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். க்ளோஸ்ட் எக்கனாமிங்கிறது வந்து எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே அலோவ் பண்ணாமல் அவங்களுக்குள்ளே எல்லாருமே செஞ்சுக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து ஒரு ஓப்பன் எக்கனாமி. எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆயில், அதுக்கப்புறம் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸு, செல்ஸு, அது எல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். டூரிசம் வந்து நம்ம இங்கே ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே படிக்க போகிறாங்க. அங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புகளுக்காக நம்ம அங்கே போய்கிட்ருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம சொல்லலாம். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ்லாம், ஐடியில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பன் எக்கனாமிக் சொல்லலாம். க்ளோஸ்ட் எக்கனாமி பார்த்திங்கன்னா வந்து கொரியா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்கே வந்து எல்லாமே கம்ப்ளீட் க்ளோஸ்ட்னு சொல்ல முடியாது. எந்த நாட்டுமே அதிகமாக வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நார்த் கொரியாவில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ, ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து டிமாண்டு எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிமாண்ட் இருக்கிறத பார்த்து தான் ப்ரொடக்ஷன் வர அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் வந்து கேபிட்டல் வரதாகவும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் குறையிறதும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்கனாமியுடைய செக்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எக்கனாமியோட செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டர்ஷரி செக்டர். அந்த டர்ஷரிலே வந்து இது ஒரு தனி செக்டர்னு சொல்ல முடியாது, குவேட்டர்னரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து குயினரி சர்வீசஸ், குயினரி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ப்ரைமரி செக்டர்? ப்ரைமரி செக்டருங்கிறது மிக முக்கியமான விஷயம். செகண்டரி செக்டருங்கிறது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ஸ். டர்ஷரி செக்டர் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ஸ். இது மூணுமே வந்து ப்ரையாரிட்டி வைஸ்டு கிடையாது. ஸோ இதெல்லாமே இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல ப்ரைமரி செக்டருங்கிறதுனா என்னென்னு பார்ப்போம். ப்ரைமரி செக்டருங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரைமரி செக்டர்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அலைட் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைமரி செக்டர், அதாவது எக்கனாமியுடைய மிக பிரதானமான ஒரு துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வாங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து அக்ரிகல்ச்சரு, ஃபார்மிங்கு, ஃபிஷிங்கு, டெய்ரி, இது மைனிங், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமரி செக்டர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒர்க்ஸை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு பேர் பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெட் கலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைமரி செக்டர். ஸோ செகண்டரி செக்டருங்கிறது பார்த்திங்கன்னா, ப்ரைமரி செக்டர்லேருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக ப்ரொடியூஸ், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு அசம்பிள் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்து செகண்டரி செக்டர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் மிஷின்ஸ், நிறைய மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸை ஒரு ப்ராடக்ட்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் அது வந்து ஒரு செகண்டரி செக்டர். இதை வந்து இண்டஸ்ட்ரி டாலைட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ கலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் செக்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியல், அதாவது செகண்டரி செக்டருக்கு காட்டன் வருது. ஸோ காட்டன் வந்து ப்ரைமரி செக்டர். ப்ரைமரி செக்டர்லேருந்து, அதாவது விளை காட்டன் விளைவிக்கிறது வந்து ஒரு ப்ரைமரி செக்டர். ப்ரைமரி செக்டர்லேருந்து வரக்கூடியதை செகண்டரி செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வாங்கி அதை ஷர்ட்டாவோ, பிளாங்கெட்டாவோ, இல்லை வந்து சாரியோ, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து செகண்டரி செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா வந்து டர்ஷரி செக்டர். டர்ஷரி செக்டர் இல்லைன்னா சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர் டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது எய்ட் கொடுப்பாங்க. எய்டுங்கிறது வந்து சிலதாக கிடையாது, உதவி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒரு காட்டனே வச்சுப்போமே, காட்டனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கே ஒரு சர்வீஸ் செக்டர் தான். இந்த கம்யூனிகேஷன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பிபிஓ, எல்லாமே சர்வீஸ் செக்டரில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட இருக்குது, வேறு என்ன இருக்குது, வேறு வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். தென் மெடிக்கல் ப்ரொஃபஷன் சர்வீஸ் செக்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து வேறு இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம சர்வீஸ் செக்டர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ப்ரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டருக்கு எல்லாமே அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து செகண்டரி செக்டர்னு சொல்லுவோம். ஸோ டெர்ஷரி செக்டரில் ஒரு வகை இருக்குது, அது பேர் என்னன்னு சொல்லணும்னா குவாட்டர்னரி செக்டர், குவாட்டர்னரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவாட்டர்னரி சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இன்டலெக்சுவலாக இந்த டெர்ஷரி செக்டரை எப்படி, அதாவது சர்வீஸ் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது பேர் தான் வந்து குவாட்டர்னரி செக்டர். இன்டலெக்சுவலாக யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த லாக்டவுன் சமயத்தில் டீச்சிங் வந்து ஒரு சர்வீஸ் செக்டர்னு அவங்ககிட்ட சொன்னதுக்கா. ஸோ இந்த இன்டலெக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ்க்கு போகாமல் வீட்டிலேருந்து கொண்டு வர பார்க்குறது. ஸோ அது ரிலேட்டடாக புது புது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றது, அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாவை எப்படி சேஞ்ச் பண்ணால் புது இன்னோவேட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுலாம் வந்து குயினரி செக்டர். இது நாலேஜ் ரிலேட்டட் செக்டர்ஸ். ஓகேவா, இன்னொன்று வந்து இது குவாட்டர்னரி செக்டர். குயினரி செக்டர்னு ஒன்று இருக்குது. குயினரி செக்டருங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கோல்ட் காலர் ஜாப்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு இல்லை, இந்த எல்லாத்தையுமே ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல், ஹையர் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, மினிஸ்டரு, அவங்க ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸினுடைய சிஇஓஸ், சிடிஓஸ், இது எல்லாமே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குயினரி செக்டர், அவங்கெல்லாம் கோல்ட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். அதாவது இந்த மாதிரிலாம் செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நல்லா நடக்கும், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வகிக்கிறது தான் குயினரி செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம நாட்டிலோட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதிகபட்சம் எந்த செக்டர்லேருந்து நமக்கு ரெவின்யூ, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி நம்ம நாட்டில் எதை நம்பி இருக்குன்னா அதிகபட்சம் சர்வீஸ் செக்டர், டெர்ஷரி செக்டர்ஸை நம்பி தான் அதிகமாக இருக்குது. செகண்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரும், தேர்டு தான் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஓகே பார்த்தீங்களா. ஸோ 2018-2019 படி 50, அதாவது வந்து நியர்லி 50% கிட்ட வந்து சர்வீஸ் செக்டர்ஸ், 50% கிட்ட வந்து சர்வீஸ் செக்டர்ஸ் தான். மீதி வந்து 30% கிட்ட வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸும் ப்ரைமரி செக்டரும், 20% கிட்ட வந்து நம்ம சர்வீஸ் செகண்டரி செக்டருக்கும் சொல்லிட்டு இருக்கு. அதே ஒர்க்கர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேர் எங்கே இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில் தான், ப்ரைமரி செக்டர்ஸில் தான் அதிகமான பேர் இருக்காங்க. ரெட் காலர் ஜாப் செய்யக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்து 2% ஒர்க்கர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னா சர்வீஸ் செக்டர்ஸ்லையும், 3வது தான் செகண்டரி செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்காங்க. சரியா. ஸோ இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸில், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைகிறப்போ யூஎஸ் டாலருடைய மதிப்பும் இந்தியாவோட மதிப்பும் 1 ரூபாய். அதாவது 1 ரூபாய் கொடுத்து வச்சுருந்தோம்னா அந்த நேரத்தில் அன்னைக்கு நம்ம 1 US டாலர் வாங்கலாம், 2 ரூபாய் வச்சுருந்தா 2 US டாலர் வாங்கலாம். சரிங்களா. ஆனால் இப்போதைக்கு 1 US டாலர் மதிப்பு நியர்லி 75, டிரான்சாக்ஷன் லிமிட் ஃபிக்ஸ்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 72 ரூபீஸ். சரிங்களா. ஸோ அந்த 1 டாலருடைய மதிப்பு 72 ரூபாய், 72 ரூபாய் இருந்தால் தான் 1 டாலர் வாங்க முடியும். ஏன் நம்ம 1947 1 ரூபாய் இருந்த டாலர் எப்படி இந்நேரத்துக்கு வளர்ந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்படி எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சைனா, இந்தியா 3 கண்ட்ரிஸுமே ஒரே நேரத்தில் தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க நாடை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் திருப்பத்திங்களா. 1947 நான் சொன்ன மாதிரி 1 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு, 1 ரூபாய்க்கு 1 டாலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க 3 பேரும் இந்த மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. என்னென்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் மிக முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கணும், ப்ரைமரி செக்டரோட பூஸ்ட் பண்ண பார்க்கணும், ப்ரைமரி செக்டாரோடைய திங்ஸை தான் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ப்ரைமரி செக்டர்னால் என்ன, அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு அது ரிலேட்டடாக வந்து நம்ம பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி 3 பேரும் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1960s அந்த பீரியட் அப்போ என்ன நடக்குதுன்னா, யூஎஸ்ஏவும் சைனாவும் சரி வேண்டாம் அக்ரிகல்ச்சர் செக்டர் ப்ரைமரி செக்டர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணதை விட்டுட்டு செகண்டரி செக்டர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ 1960s அந்த சமயத்தில் 1960s சமயத்தில் செகண்டரி செக்டர் பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்களுடைய கண்ட்ரிஸ் வந்து நினச்சதை விட பல மடங்கு வந்து எக்கனாமியில் பூஸ்ட் ஆகிட்டே போயிடுச்சு, இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா, 1985 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கியே இருந்தும் அவங்கெல்லாம் பயங்கரமாக ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ எதான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க ப்ரைமரி செக்டர்லேருந்து செகண்டரி செக்டருக்கு இந்த ரெண்டு கண்ட்ரிலுமே சுவிட்ச் ஓவராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி செக்டரில் உதாரணத்துக்கு ஒரு கிலோ 100 கிலோ காட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோ காட்டனை 100 கிலோ காட்டனை வந்து 800 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கிலோ காட்டனில் நமக்கு வந்து 5 ஷர்ட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோம். 5 ஷர்ட்டு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஎஸ் கண்ட்ரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னா அதோடைய செலவு, டிரான்ஸ்போர்டேஷன் செலவு, சர்வீஸ் செக்டர்ஸ் காஸ்ட்டு அது இதுன்னு போக 800 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. ஓகே, எங்கே 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த ஒரு ஷர்ட்டு. ஒரு ஷர்ட்டோட காஸ்ட்டு 800 ரூபீஸ்க்கு, நம்மக்கிட்ட 100 கிலோ காட்டன் 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஷர்ட்டோட காஸ்ட்டை வந்து 800 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணாங்க. அதே அந்த சேல் பண்ண ஷர்ட்டை நம்ம இந்தியாவுக்கு வரும்பொழுது சர்வீஸ் செக்டர் சார்ஜஸ் டாக்ஸஸு அந்த இதெல்லாமே போக நமக்கு நம்ம கையில் 1000 ரூபீஸ் வருது. ஸோ என்ன நினச்சி பாருங்கள், 100 கிலோ வாங்கி 5 ஷர்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா, எது ஒரு ஷர்ட் 1000 ரூபாய், ரெண்டு ஷர்ட்டு 2000 ரூபாய், அந்த மாதிரி 100 கிலோவுக்கு 5000 ரூபாய். கிட்டத்தட்ட அவங்க வந்து ப்ராஃபிட்டை ரொம்ப அதிகமாக படித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சொன்னது புரிஞ்சுருக்கோம், 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கி அவன் பொருளை உற்பத்தி பண்ணி அதை உள்ளே கொண்டு வரும்பொழுது நம்ம பல மடங்கு லாபம், அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டுதல் சொல்லுவாங்க, அதை செஞ்சு நம்ம இந்தியாவுக்குள்ள மறுபடியும் அவங்க கொண்டு வரும்பொழுது அதனோட மதிப்பு அதிகமாகி அவங்களோட எக்கனாமி ரொம்ப பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, 100 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து அவன் 1000 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறான். அதாவது 800 ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷர்ட் 800 ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா கூட 4000 ரூபாய் அவங்களுக்கு வந்து 4 மடங்கு லாபம் வருது, அதாவது 4 டைம்ஸ் அவங்களுக்கு லாபம் வருது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த காரணத்தினால தான் அவங்க எல்லாமே ஸ்விட்ச் ஓவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் நம்ம ஏன் நம்ம 1960s 1980s அந்த காலகட்டத்தில் நம்மளால் ஏன் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஓகேவா, ஒரு மெயின் ரீசன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இன்னொன்று, நம்ம வந்து மிஷினரி இன்வால்வ் ஆகிருந்தால் தான் இண்டஸ்ட்ரியல் செக்டர் செகண்டரி செக்டரில் நம்ம வந்து ஃபினிஷ் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா. அந்த ஃபினிஷ் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெஷின்ஸை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று, அந்தளவுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது, எல்லாமே அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருந்தது, லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ரீசன் லைசன்சிங். அப்போது அந்த சமயத்தில் அந்த இந்த பீரியட்ஸ்லலாம் லைசன்ஸ் வாங்குறது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது கவர்மெண்ட்டு. ஸோ அதனால தான் அந்த சமயத்தில் கவர்மெண்ட் செக்டர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் தான் ஒரு முக்கிய ரீசன். அதை விட ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, வார் இந்தோ சைனாவா அண்ட் பாகிஸ்தான் வார், இந்தியா சைனா அண்ட் இந்தோ பாகிஸ்தான் வார். இந்த வார்ஸ் எல்லாமே, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த வார்ஸ், பாகிஸ்தானுக்கும் நடந்த வார்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அடி நம்ம இந்தியாவுக்கு. ஸோ நம்ம எக்கனாமியை வந்து கோர்க்கணும், அதாவது எக்கனாமியை வந்து மறுபடியும் கொண்டு வரனால. ஸோ இதிலேயே நிறைய நம்ம பாதிச்சிட்டோம், அந்த காரணத்தினால தான் இன்னமும் நம்ம வளராமல் இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதனால தான் ஃப்யூச்சர் பீரியட், அதாவது அதுக்கப்புறமா வந்த அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஒரு மிக்சட் எக்கனாமின்னு சொல்லுவோம். என்ன, சில ப்ரைஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க, கேபிட்டலிஸ்டிக், அதாவது இந்த ஒரு ப்ராடக்டை அதிகம் வச்சுருந்தாங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் பதுக்கிறதுக்கு தவிர்த்துட்டு அதை ப்ரைஸ் ரெகுலேஷன் இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வைக்கிறது, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா, இன்ன வரைக்கும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா, அதாவது நம்ம எக்கனாமியும் வந்து மேபி பழையபடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எப்படி நம்ம எக்கனாமி வந்து என்ன வகையாக செக்டர்ஸாக பிரிக்கிறாங்கங்கிறத இதுதான். சரி, அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன டேர்முக்கு என்னென்ன அர்த்தம், எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க, நாமினல் ஜிடிபி, ஆக்சுவல் ஜிடிபி, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கலாம்.